கந்தன்னு சொன்னா அந்த பொருள் அப்புறமா பார்க்க போறோம். கட்டுத்தறின்னு பேரு. கந்தன் என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு பொருள் என்னன்னு கேட்டா கட்டுத்தறி. அதாவது மாடை என்ன பண்ணிருப்பாங்க, மாடு மேய்ச்சலுக்கு விடுவாங்க, அதை பாட்டுக்கு அவுத்து விட்டுட்டா எங்கேயாவது போயிடும். அதனால அது கயத்துல கட்டி, அந்த கழுத்துல கயத்தை கட்டி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 10 அடி 15 அடின்ட்டு அது நீளத்துக்கு ஒரு கோல் அடி, ஒரு கோல்ல அந்த அந்த 10 15 அடி இருக்கிற கயத்தை கட்டி அந்த கோல்ல சுத்தி விட்டுருவாங்க. நீங்க பாத்துருக்கலாம். இந்த மாடு என்ன பண்ணும், இதை சுத்தித்தான் வர முடியுமே தவிர அந்த 10 15 அடி அப்புறமா போக முடியாது. அறுத்துக்கிட்டு போனாலும் ஒழிய அது இதுக்குள்ளதான் அது மேய முடியும் மேய்ச்சல் நிலத்துல. அதே மாதிரி தான் கட்டுத்தறியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த உலகத்திலே விளையாட விட்டு இருக்கிறான். நம்ம நம்ம நினைச்சா என்ன அதுக்காக பிரம்மலோகத்துக்கு போயிட முடியுமா? அந்த லோகம் இப்ப நமக்கு கிடையாது. ஏன், நம்ம கயிறு கட்டி இருக்கிறது, நம்மால அங்க போக முடியாது. இவன் அவுத்து விட்டு இனி போன்னு சொன்னா தான் போக முடியும். இப்ப பசுக்கள் மாதிரி நாம் அவனிடத்திலே இருக்கிறோம். இந்த உலகமே அவனுடைய வடிவம், அவனுக்குள்ளே எல்லாமே இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் விஸ்வரூபம். எல்லாமே அவனுடைய அருளின் காரணத்தினாலே விடக்கூடியது. அவன் அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, உலகமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா என்ன வரும், வணங்கக்கூடிய தன்மை வரும். வணங்கக்கூடிய தன்மை வரும். வணக்கம் எப்ப வரும், நமக்கு அகங்காரம் இருக்கும் பொழுது, நான் தான் பெருசுன்னு நம்மை நோக்கி நினைக்கும் பொழுது அகங்காரம் வரும். ஆனால் அவன்தான் எல்லான்னு தெரிஞ்சிட்டா வணக்கம் வந்துடும். அவன் தான் எல்லாரும் தெரிஞ்சிட்ட வணக்கம் வந்துடும். இது இன்னொரு விதமா பார்க்கலாம். பல இடத்துல சேக்கிழார் பெருமான் பாடும் பொழுதெல்லாம் சொல்லுவார், அவர் போகும் பொழுது இந்த செஞ்சாலி, அதாவது சென்னல் விளைந்திருக்கிறது, அது வரப்புல இந்த பக்கம் வரப்பு அந்த பக்கம் ரெண்டு வயல் இருக்கிறது, அந்த ரெண்டு வயல்லையும் சென்னல் நன்றாக கதிர் முற்றி வளைந்திருக்கிறது, இங்கே வரப்பு மேல வளைந்திருக்கிறது. இவர் போறார், சேக்கிழார் போறார், பார்க்கும் பொழுது எப்படி அதை பார்த்தா எப்படி தோன்றுகிறதுனார், ரெண்டு சிவனடியார்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரையும் ஒருத்தரை ஒருத்தர் வணங்கி கொள்ளுகிறார்களாம், அது மாதிரி இருக்குன்னா. ஏன் வணங்கிக்கிறாருங்கன்னு தான் முக்கியமான விஷயம். இவர்களுக்கு சித்தவனம் அறிவித்து சிவமாக்கின தன்னுடைய சிந்தனைக்கு உள்ளே சிவம் வந்து புகுந்த காரணத்தினாலே இவர்களுக்கு வணக்கம் வருகிறது. தன்னுடைய சித்தத்துக்குள்ளே சிவன் வந்து சேர்ந்த காரணத்தினாலே பதக்குன்னு சொல்லுவோம், ஒண்ணுல பதறுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒண்ணுமே இல்லாத நெல்லு, அதாவது சாலி ஒன்னும் பிரயோஜனம் இல்லாதது சாவின்னு சொல்லுவோம், இல்ல பதறுன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும், பெருசா நின்றுட்டு இருக்கும், நீ வந்து நிற்கும். ஆனா நன்றாக முற்றிய கதிர்கள், சென்னல் கதிர்கள் வளைஞ்சிருக்கும். அதே போலத்தான் முற்றுவதுன்னா என்ன, ஞானம் முற்றினால் இறைவன் தான் எல்லா ஸ்வரூபம் என்று புரிந்து கொண்டால் நமக்கு வணக்கம் வரும். இப்போ இவர்கள் இவனை பார்த்தார்கள், பார்த்து ஒண்ணுமே அத சகஸ்ராசம் அலோகையன் என்று, தத் தேஜோமண்டலஸ்யைதே சகஸ்ராசம் அலோகையன் என்று எல்லாரும் ஆராதிக்கக்கூடிய அந்த தேஜோமயமான வடிவம் இருக்கிறதே, நம்ம முதல்ல இந்த கருத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம், நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். வேதங்கள், அதுல இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள், புராணங்கள் எல்லாம் இறைவனுடைய வடிவம் தேஜ வடிவம், அதாவது ஒளி வடிவம் அப்படின்னு. அதான் அருவம் உருவமாகி அருவமும் உருவமாகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி புழம்புன்னு முதல்ல இருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தத் தேஜோ மண்டல, தேஜோ மண்டலமாக இருக்கிறானே அவனை, அந்த சகஸ்ராசம் அலோக என்ன, ஆயிரத்துல ஒரு அம்சம் கூட பார்க்க முடியாத இவர்கள் அது எல்லாத்தையும் அந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்த்த உடனே பணிவு வந்து விட்டது. இதுவரைக்கும் சண்டைக்கு வந்தார்கள், இப்ப தெரிஞ்சது எல்லாம் அவன் வடிவம் என்று தெரிந்து வணங்கியே வழுத்தி சொல்வார், நமஸ்காரம் பண்ணி அடுத்தது ஸ்தோத்திரம் செய்து சொல்லுகின்றார்களாம். இத திருக்குறளுக்கு பல உரைகள் உண்டு. இப்ப திருக்குறள் வந்து பொதுமறை, அது வந்து சாமியை பத்தி சொல்லாதுன்னு சில அபிப்பிராயம், தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படி இல்ல, இதுக்கு மிக அழகாக தத்தர்மணக்குடவர் காளிங்கர் இப்படிலாம் பல பேர் அதுக்கு எழுதும் பொழுது, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிறன்னு சொல்லும் பொழுது, பணிவுடையன்னா என்னன்னார், இறைவனை வணங்குவது அவனை நோக்கி ஸ்தோத்திரம் செய்வதுதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல். அதுதான் நல்ல சொல்லு. நீ நல்லாருன்னு சொல்றது மட்டுமே அதை ரொம்ப இனிப்பா பேசுறது இன்சொல் இல்ல. பணிவுடையன் இறைவனை நோக்கி பணிவோடு இருப்பதும், இன்சொல் அவனை நோக்கி தோத்திரம் செய்வதும் தான் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம் கூட உண்டு. இதெல்லாம் இப்ப யாரும் இது பண்றது இல்லை. ஏன், அதெல்லாம் சாமியை பத்தி இவர் அப்படின்னா கடவுள் வணக்கம் நீ ஏன் போடுற, கடவுள் வாழ்த்துன்னே ஒண்ணு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம் நீ ஏன் ஆரம்பிச்சு சொல்லணும், கற்றதனால் ஆய பயன் என் கொல். நீ ஏன் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? வாலறிவன் நற்றாமி தோழாரியனின் இந்த பத்து குரலையும் மறந்துடுவாங்க. கடவுள் கிடையாது, கடவுள் கிடையாது, இல்லை எல்லாம் இது வந்து பொது உலக புதுமறை. உலக புதுமறை தான், யாரும் நிச்சயமாக நாம் மறுக்கவில்லை. ஆனால் இறைவனை சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் இங்கே உண்டு. இந்த இப்படி அறம் பொருள் இன்பத்தோடு இருந்தால் இறைவனை அடுத்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய வீடு கிடைக்கும். அதனால முதல்ல இதை சரி பண்ணிக்கோங்கிறதுக்காக இந்த மூன்றையும் கொடுத்தார். இருக்கட்டும், நான் இங்க எதுக்காக சொல்ல வந்தேன்னா, வணங்கியே வழுத்தி வணங்குதல், அதுதான் பணிவுடையன் வழுத்தி இன்சொலன் ஆதல் சொல்லுவார். என்ன சொன்னார்? அம்புவி முதலாம் பல் பேர் அண்டமும் அங்கு அங்கு உள்ள உம்பரும் உயிர்கள் யாவும் உயிரலா பொருளும் மாலும் செம்பதுமத்தினோனும் சிவனொடும் செறிதல் கண்டோம் எம்பெருமான் நின் மெய்யோ அகிலமும் இருப்பதம்மா. அம்மாங்கிறதாச்சி இருக்கும். அம்மா அம்மா பொருளென்றும் அறிந்தில்லை, அம் மாபொருளென்றும் அறிந்தில்லை, இருப்பது அம்மா. எப்பேற்பட்ட பெரிய விஷயம் என்ன? அம் புவி முதலாம் பல்வேறண்டமும், இந்த பூமியிலிருந்து பலவிதமான அண்டங்களும். இந்த பூமி மட்டும்தான் நினைக்க வேண்டாம், எத்தனையோ அண்டங்கள். அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கம் அடப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொண்டு நின்றலில் பகிரின் நூற்றொரு கோடியின் மேற்படவிருந்த நம்பர் மாணிக்க வாசகர் நூற்றொரு கோடிக்கு மேலே இருக்கிறார். ஏராளமான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறதா, மில்கி வே இருக்கிறதுங்கிறார் அவர். அப்பவே சொல்லியிருக்கிறார் இந்த கேலக்சியில எத்தனையோ கேலக்சிகள் இருக்கிறதுன்னு. இப்ப அதுக்கெல்லாம் பேர் என்னென்னமோ கொடுத்திருக்கிறார்கள், இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு எத்தனையோ சொல்லுகிறார்கள் இல்லையா. அப்படி பூமி முதற்கொண்டு பல பேர் உடைய அண்டங்கள் எல்லாம் அங்கங்குள்ள உம்பரும் உயிர்கள் யாவரும். என்னன்னா அங்கே அந்த அண்டங்கள்னா, இந்த ஒரு அண்டம் எடுத்துக்கொண்டா இதுல அதல விதல சுதல ரசாதல தலாதல பார்த்தாலும் அதுக்கு மேல பூ பூபகா சுவகா மகா தபகா ஜனகா சத்தியகா என்று சொல்ல முடியாது. இந்த ஏழு பதினான்கு உலகங்கள் இருக்கிறதே, இது எல்லா அண்டங்களிலேயும் இருக்கின்றன. ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா உண்டு, ஒவ்வொரு நாராயணன் உண்டு, இப்படிலாம் உண்டு. இப்போ அதுக்கு ஒரு இந்திரன் உண்டு. அது மாதிரி அங்கே அங்க அந்த அண்டங்களிலே இருக்கக்கூடிய அங்கங்கு உள்ள உம்பரும் தேவர்களும் உயிர்கள் யாவும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் உயிர் அலா பொருளும், அது மட்டும் கிடையாது உயிர் இல்லாத பொருட்களும் கூட, அதான் முக்கியமான விஷயம், அவைகளும் கூட அதை தவிர மாலும் செம்பதுமத்தினோனும், மால்னா திருமால், செம்பதுமத்தினோன்னா பிரம்மா, சிவனோடும் செறிதல் கண்டோம், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னிடத்திலே செறிந்து இருக்கிறார்கள், அடர்த்தியாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்த ரெண்டு பேர் கிடையாது, ஏராளமான பேர், ஏராளமான பிரம்மர்கள், ஏராளமான நாரணர்கள், ஏராளமான ருத்ரர்கள். இங்க சிவன் இந்த இடத்துல ருத்ரன் என்கின்ற பொருள் கொள்ள வேண்டும், பரமசிவன் கிடையாது. இப்போ எத்தனையோ ருத்ரர்கள், எத்தனையோ நாராயணர்கள், எத்தனையோ பிரம்மர்கள், எத்தனையோ இந்திரர்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இதெல்லாம் செறிந்து, இதை ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது அதுக்கு தான் சொல்லுவார்கள், ரோமகூபத்திலே இருக்கக்கூடிய பேன் முட்டைகளை போலே, பேன் முட்டைகள்னா நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, ஈறு மாதிரி ஒட்டி கொண்டு இருக்கிறார்களாம், அப்படி சிவனோடும் செறிதல் அப்படி அடர்த்தியாக இருக்கிறார். அப்படின்னா எத்தனை அண்டங்கள் இருக்கணும், எத்தனை தேவர்கள் இருக்கணும், எத்தனை இந்திரர்கள், எத்தனை நாராயணர்கள், எத்தனை பிரம்மாக்கள் இருக்கணும்னு பாத்துங்க. நம்ம மட்டும் ஆனந்தம் கிடையாது, அவர்களும் ஏராளமானவர்களே. அத்தனை பேருக்கும் பரம்பொருளாக இருப்பவன் ஒருவனே, அவன் முருகப்பெருமானே. எம்பெருமான் நின்மையோ அகிலமும் இருப்பதம்மா என்று சொல்லும்படியாக, முருகப்பெருமானே உன்னுடைய அந்த உடம்பிலே, அதாவது அந்த விஸ்வரூபத்திலே எல்லாம் இருக்கின்றது, எங்களையும் பார்த்தோம், எல்லாரையும் பார்த்திருக்கின்றோம் என்று அந்த இடத்துல ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். பரிபூர்ணனாக எவன் இருக்கின்றானோ அதுலப்பா, அதுல சொல்லும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல வரக்கூடியதுல ரொம்ப அழகான சில கருத்துக்கள் வரும். அவனுக்கு நமஸ்காரத்தை செய்கின்றார்கள் யாரு? எவன் சச்சிதானந்த பரப்பொருளாக எவன் இருக்கிறானோ, எவன் சுப்பிரமணியனாக இருக்கிறானோ, எவனை சகல வேதங்களும் ஸ்தோத்திரம் செய்கின்றதோ, எவன் எந்த சகல புவனங்களும் இவனிடத்திலே இவனாலே படைக்கப்பட்டதோ, இவனாலே காக்கப்படுகிறதோ, இவனாலே அழிக்கப்படுகிறதோ, எவன் மாயாசக்தியை கொண்டிருக்கிறானோ, எவன் பராத்பரமாக சச்சிதானந்த சுரூபனாக எவன் இருக்கின்றானோ, அவனை எவனை எல்லா உலகத்திலே இருக்கக்கூடிய அறிவாளிகளும், அதான் முக்கியமான விஷயம், இவர்கள் கர்த்தா என்று சொல்லுகிறார்களோ அவனை நமஸ்கரிக்கிறோம். எவன் வேத வடிவனாக இருக்கிறானோ, இங்க சொல்லும் பொழுது ஹிரண்ய கேசகா ஹிரண்ய வர்ணகா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, இது அப்படியே உபனிஷத்து வார்த்தையை கொண்டு வந்து இந்த இடத்துல புராணத்துல சொல்லும். இந்த புராணங்கள் எல்லாம் வேதத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களை விளக்குவதற்காக வந்தது. இங்க வேதங்கள் சொல்லும் ஹிரண்யமான, அப்படி அதாவது தங்கம் போன்ற பொன் போன்ற ஒளி பொருந்திய மேனி உடையவன், பொன் போன்ற கூந்தலை உடையவன், பொன் போன்ற மீசையை உடையவன். இது யாருக்கு இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தான் சொல்ல முடியும். இந்த வடக்க போப்போ அங்க வந்து மீசே தாடியோட பெரிய ஜடாமுடியோட இருப்பார். அவர் எப்படி இருக்கிறார்? நீரணி பவளக்குன்றமே என்று இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் இருக்கிறார். அவருக்கு மீச இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்பனையில வர்றது தானே, நாம தானே இந்த ஒரு கொடுக்கிறோம். ஆனால் புராணங்கள் என்ன சொல்லுகிறதுனா, ஹிரண்ய கேசகா, அதாவது பொன் போன்ற குளர்கற்றைகளையும் ஹிரண்யஸ்மஸ்ருஹு மீசை தாடியெல்லாம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? பொன் போன்றது. நம்ம அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா விசித்திரமா இருக்கு. இவன் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு வர்ணத்துல நம்ம எல்லாம் கூந்தலுக்கு டை அடிக்கிறோம். டைடைதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு எல்லா அர்த்தமும் உண்டு, நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ அது விசித்திரமா இருக்கும். ஆனா அப்படி இல்லை, இவன் பொன் மேனியனாக இருக்கிறான். பொன் வடிவத்தில் இவனுடைய கூந்தல் இருக்கிறது, மீசை இருக்கிறது. இதை இங்கே சொல்லுகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது சூரிய மண்டலத்திலே நடுவிலே எவன் இருக்கிறானோ, சூரிய மண்டல மத்தியவர்த்தி என்று சொல்ல முடியாது, இவன் நடுவிலே இருக்கிறானோ, நடுவில் எப்படி இருக்கிறாங்கிறதுக்கு தான் ஹிரண்யமய ரூபமாக ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசகா, பாதாதி கேசம் வரைக்கும் எவன் பொன்மயமாக இருக்கிறானோ, எவன் புண்டரீகாட்சனாக, எவன் கமலக்கண்ணனாக இருக்கிறானோ, எவன் ஜகத்பதியாக இருக்கிறானோ, எவன் குகனாக இருக்கிறானோ, எவனை சரண் அடைந்தால் எல்லாரும் கதி பெறுகிறார்களோ, அவனை எவன் ஆனந்த சாகரனாக பரிபூர்ணனாக ஒப்பு உயர்வற்றவனாக, அதாவது அசமானனாக, உமாபுத்திரனாக, சுப்பிரமணியனாக எவன் இருக்கிறானோ அவனை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதில் பலவிதமானது உண்டு. இதெல்லாம் அப்படியே வேத மந்திரங்களை, வேதத்தில் உபனிஷத்துக்கள் இறைவன்னா எப்படி இருக்கிறான்னு சொல்லுகிறதோ அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல ஸ்தோத்திரத்தில் எல்லாமே வேதத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கருத்துக்களை அப்படியே சொல்லப்படுகிறது. பெரிய ஸ்தோத்திரம் அது. அந்த ஸ்தோத்திரத்திலிருந்து விஸ்வரூபத்தை காட்சி கொடுக்கும் பொழுது பரஞ்சோதி ஸ்வரூபனாக, பரந்தராமனாக, சாந்தஸ்வரூபரியாக, பராத்பரனாக எவன் திவ்ய வடிவரனாக இருக்கிறானோ அவனையெல்லாம் வணங்கி வழிபடுகிறோன்னு விழுந்து விழுந்து துதிக்கிறார்களாம். உமாபுத்திரனே, இது எங்க கண்ணாலே இதை பார்க்க முடியலே, நீ கொடுத்த கண்ணினாலே நாங்கள் கண்டு ஆனந்திக்கிறோம். நீ கொஞ்சம் உன்னுடைய அந்த வடிவத்தை சுருக்கி கொள்ள வேண்டும், இதுக்கு மேல எங்களுக்கு நீ கொடுத்த கண்ணுக்கு கூட சக்தி கிடையாது என்று சொல்லும் பொழுது அவ்வளவுதான் அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு இறைவன் அவர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய தன்மையிலே, அவர்கள் காணத்தக்க தன்மையிலே காட்சி கொடுத்தானான். அப்போ விஷ்ணுவை முதலிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் விழுந்து வணங்கி வழிபடுகின்றார்கள். நாங்கள் தவறு செய்தோம், மன்னிக்க வேண்டும், உங்களுடைய இந்த வடிவத்தை காட்டு ஆனந்துக்கப்ப ஆனந்தித்தோம், அதனால எங்களுடைய அந்த பிரம ஆனந்தத்தின் காரணத்தால ஒன்றரை பண்றோம்னா என்னன்னா, நீங்க எனக்கு இந்திரனாயிடுங்க, எங்களுக்கு தலைவனாகி விடுங்கள்னா. இந்த இடத்துல சொல்லும் பொழுது ரொம்ப வேடிக்கையாக அந்த இடத்துல கந்தபுராணத்திலையும் சரி ஸ்காந்தத்திலையும் சொல்லுகிறார், இகமோடு பரமும் வீடும் ஏத்தினர்க்கு உலப்புறாமல் அகன்னமர் அருளால் நல்கும் அருமுகத்தவர்க்கு இகவரச, இது அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது இகவர சௌபாகியம் அருள்வாயே அப்படின்ட்டு அவர் திருப்புகழில் பாடுவார். இந்த ரெண்டுமே தரா யாருக்கு? ஏத்தினவர்களுக்கு, யார் ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உலப்புறாமல். அப்படி கவலைப்படாம் எப்படி கொடுக்கிறான்? அகன் அமர் அருளால் நல்கும், உள்ள இருந்து வரக்கூடிய கருணையின் காரணத்தினாலே கொடுக்கக்கூடிய ஷண்முகன் அருமுகத்து அவனுக்கு இவர்கள் தன் சீர் மகபதி அழிப்பான். யாரு மகபதினா? இந்திரன். மகங்களுக்கெல்லாம், அதாவது யாகங்களுக்கெல்லாம், 100 யாகம் பண்ண, அஸ்வமேத யாகம் பண்ண, இந்த எல்லாம் பண்ண பிறகு இந்திர பதவி 100 அஸ்வமேத யாகம் பண்ணா போக முடியும். அதனால அவனுக்கு மகபதின்னு பேரு. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய அவிர்வாகம் எல்லாம் அவனுக்கு சேரணும். அது மாதிரி மகபதி அழிப்பான் சொற்ற வாசகம். ஏற தன்னுடைய சீரை, தன்னுடைய பதவியை, இந்திர பதவியை நீ எடுத்துக்கோ, எனக்கு தலைவனாயிடும். இவங்கள்லாம் சேர்ந்து தேவாதி தேவர்கள் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, சுடர் ஒன்று அங்கி பகவனுக்கு ஒருவன் நல்க பராவிய போலுமாதோ. ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது எவனோ ஒருத்தன் ஒரு விளக்கை யாருக்கு கொடுக்கிறான்? சுடர் ஒன்றை அங்கி பகவனுக்கு, அங்கின்னா இந்த இடத்துல அக்னி அர்த்தம், அக்னி தேவனுக்கு. அதாவது எவன் எல்லா இந்த அக்னிக்கும் இந்த 7 சப்தஜிஹ்வா என்று சொல்லும்படியாக எவன் தலைவனாக இருக்கிறானோ அந்த அக்னிக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு. இவன் இந்திர பதவி, இந்திர வந்து என்னுடைய பதவி நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு. இந்த பதவி இதுக்கு மேல இருக்கக்கூடியது இப்பத்தான் பார்த்தான். எத்தனையோ இந்திரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஷ்ணுக்கள் இருக்கிறார்கள் இறைவனுடைய விஸ்வரூபத்திலேன்னு அறிவு வரல. இப்ப நான் ஏன் பதவியை கொடுத்துறேன்னு, இந்த ஒரு இந்திரன் மாதிரி ஆயிரக்கணக்கான இந்திரர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவனுடைய வடிவத்திலே.
ஆனாலும் கூட சொல்லுகிறான். இது என்னடான்னா,
அவனை பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், சூரியனை அப்படியே இந்த காலை நேரத்தில் பார்த்தா நல்லா இருக்கும். 6 மணி எந்திரிச்சா, 6 மணி 6:30 பார்க்கும்பொழுது அப்படியே சிவப்பான வர்ணத்தோட கொஞ்சமா அமைதியா இருப்பார். அதாவது ரொம்ப பிரகாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது பார்த்தா நல்லா இருக்கும், இல்ல சாயந்தரத்துல பார்த்தா நல்லா இருக்கும். மத்தியானம் 12 மணி இல்ல 1 மணி வேலையை அப்படியே ஏறிட்டு பார்த்தா எப்படி இருக்கும், கண்ணு கூசும். கண்ணு கூசும் பொழுது நமக்கு என்ன பண்றோம் தெரியாது. இப்ப வெளிச்சத்தை பார்த்தா இதுதான் வித்தியாசம். ரொம்ப வேடிக்கையா ஒருத்தர் சொல்லுவார், பிரேக்கு போட்டா வண்டி நிக்கணுமா வேண்டாமா? ஆமா, வண்டி எதுக்காக நிக்க, இப்ப வண்டி நிறுத்தினா என்ன ஆகும், உடனே நிக்கும். அதுக்கு முன்னாடி போகக்கூடாது, அப்படி அதுக்காகத்தானே பிரேக் போடுறோம். சரி, சடன் பிரேக் போட்டா என்ன ஆகுது, வண்டி நிக்குது, நம்ம முன்னாடி போறோம் அந்த வேகத்துல. சரிங்களா, இப்போ பிரேக் போட்டா வண்டியும் வண்டியில இருக்கிறது நிக்கணும், ஆனா நம்ம முன்னாடி போறோம். இது தப்பா சரியா, இது பொய்யா நிஜமா, இது சரியா தப்பா? இதே மாதிரி தான், வெளிச்சத்தை பார்த்தா நமக்கு இருட்டு மறையணும், எல்லா பொருளும் தெரியணும், நல்லா தெரியணும். இப்போ இது இந்த தர்க்கத்துக்கு எப்படி வேணாலும் பேசலாம், அது அடுத்த விஷயம். இங்க இந்த தர்க்கத்துல சொல்லும் பொழுது இது உண்மை என்ன, வெளிச்சம் இருந்தால் இருட்டு ஓடும், எல்லா பொருளும் நல்லா தெரியும், சரிதானே, உண்மை. ஆனா இப்ப சூரியன் 12 மணிக்கு பார்த்தோம்னு சொன்னா கண்ணு இருட்டிக்கிட்டு வரும், அதான் ஒண்ணுமே தெரியாது. கண்ணை மூடினாலும் அந்த சூரியன் தான் தெரியவானே தவிர ஒரு பொருளும் தெரியாது, அப்படியே அந்த இடத்துல பிரகாசத்துல என்ன ஆகும், ஒண்ணுமே தெரியாம போயிடும். இப்போ இவ்வளவு வெளிச்சம் இருக்கும் பொழுது பொருள் தெரியணுமா வேண்டாமா, தெரியணும், ஆனா இங்க தெரியலையே. இப்ப வெளிச்சத்துல எல்லா பொருளும் விளக்கப்பட வேண்டும், இருக்கு இருட்டாயிடுச்சே, கண்ணை மூடிக்க வேண்டியிருக்கே. அதே மாதிரி தான் இந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கே நமக்கு இப்படி ஆகிறதுன்னா, அதுக்கு நேர்மாறான ஒரு விளைவு ஏற்படுகிறதுன்னா, இப்ப முருகப்பெருமானை விஸ்வரூபத்தை ஆயிரக்கணக்கான சூரியன்கள் எவன் இருப்பானோ அப்படிப்பட்ட தேஜோமண்டலமான அந்த முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்த்தா என்னாச்சுன்னா, பாரத்த மயக்கத்துல அறிவு கலங்கி பேசினாங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எப்படி சூரியனை 12 மணிக்கு பார்த்துட்டு கண் இருட்டி வருகிறதோ எல்லா பொருளும் கண்ணுக்கு தெரியாம போய் விடுகிறதோ, அதே போல அவனை பார்த்த பொழுது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் என்னுடைய பதவியை தர்றேன்னு இந்திரன் சொன்ன மாதிரி இருக்குன்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இந்திரன் சொன்னா முருகப்பெருமான் சிரித்தாரா, அப்படியா, பரவாயில்ல நீயே வச்சுக்கோ, உன்னுடைய பதவியை உனக்கே தந்தோம், நீயே வைத்துக்கொள் என்று கவலைப்பட வேண்டாம் என்று அவனுக்கே திருப்பி கொடுத்தாராம். பொழைச்சேன்னா, ஏன்னா பல பேர் வந்து என்னன்னா கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்க, எடுத்துங்க சார் எடுத்துங்க சார் அப்படிமா, கொடுக்கறதுக்கு கையே வராது, எடுத்துங்க எடுத்துங்க எடுத்துங்க, எங்கே எடுத்துக்கிறது, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கம்பா, ஆனா அது கையே வராது, நீட்டவே மாட்டான். சில பேர் உபச்சாரம் பண்றது வீட்டுக்கு வந்தா, வாங்க 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 வந்திருக்கிறீங்க, ரொம்ப வராத ஆள் வந்திருக்கிறீங்க, என்ன பாருங்க நீங்க சாப்பிட்டே வந்திருப்பீங்க, இப்படி சாப்பாடு போடுறதுக்கு இவன் வாயிலே வராது, நீங்க சாப்பிட்டே வந்திருப்பீங்க, எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடுவீங்களா, நீங்க பெரியவங்க இல்லையா, எங்க நாங்க சொல்ற நாங்க போடுற சாப்பாடெல்லாம் எடுத்துக்குவீங்களா, இவன் வந்து சாப்பிடாதேங்கிறத இப்படி மறைமுகமா சொல்லிடுவான், ஆனா இவன் சாப்பிடுறதுக்கு சொன்ன மாதிரி ஆகிப்போயிடும், அவ்வளவுதான். இப்ப அது மட்டுமல்ல, இது மாதிரி தான் இங்க இவனுக்கு இந்திரனுக்கு அப்படியே அப்பா தப்பிச்சது என் பதவி அப்படிங்கிற மாதிரி நினைச்சானா. ஆனா இவர் முருகப்பெருமான் சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன என்ன வரங்கள் வேண்டுமோ கேட்டுக்கொள்ளுங்கள்னு. காந்தத்துல ரொம்ப அழகா இதை பற்றி சொல்லி, நம்ம ஏதாவது இங்க பிரசாதம் கொடுக்குறாங்க இல்ல, ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஓசியா கொடுக்குதுன்னா எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு நிப்பான், வரிசையில நின்னு வாங்கிக்குவான், ஓசியா கிடைக்குதுன்னா எதை வேண்டாலும் வாங்கல இல்லையா. அது மாதிரி தான் கொடுத்த உடனே விஷ்ணு முதலான தேவர்கள் அத்தனை பேரும் அடி தட்டி நடக்காத குறையா, என்ன என்ன கேட்கணுமோ எல்லா வரங்களையும் கேட்டாங்க. ஆனா ஒருத்தனாவது உன்னை எப்பவுமே சரணகமலாலத்தை அரை நிமிஷ நேரமுட்டில் தவமறை தியானம் வைக்க அப்படி எவனும் கேட்கல, எனக்கு அதை கொடு இதை கொடு, அதுதான் முதலே பார்த்தமே, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மணிக்குவாசகர் ரொம்ப அழகா சொல்லுவார். அது மாதிரி இவர்கள் வரத்தை எல்லாரும் சேர்த்து வாங்கி கொண்டார்களாம். உடனே பிரகஸ்பதி முதலானவர்களை முன்னிட்டு கொண்டு கேட்டார்களாம் இந்த விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம், முருகப்பெருமானே நாங்கள் உன்னை நாயகனாக வரிக்க நினைக்கிறோம், அதான் நாயகன தலைவனாக உங்களை வரிக்க நினைக்கிறோம், தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே சரி ஆகட்டும்னு சொன்னார். அப்போ கைலங்கியருடைய, அதாவது மேருவினுடைய ஒரு புறத்திலே கந்தகிரி என்று சொல்லும்படியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தேவதச்சனினாலே நிமிஷம் நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு பெரிய நகர், ஒரு கந்த உரை, அந்த கந்த புரியை உருவாக்கி அந்த இடத்துல முருகப்பெருமானை அழைத்து சென்று ஒரு பெரிய செம்பொன் ஆலயம்,
அதுல நவமணிகள் பதித்த ஒரு பெரிய அரியணை அமைத்து அங்கே முருகப்பெருமானை அமர்த்தி, நீந்தான் தேவ சேனாதிபதியாக, சேனாதிபதி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக நீங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும், எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானை தேவ சேனாதிபதியாக அங்கே அமர்த்துகிறார்களாம். அந்த முருகப்பெருமானுக்கு பாத்தியம் அர்க்கியம் எல்லாம் ஆச்சமனியம் எல்லாம் கொடுத்து, திருவஞ்சரமாட்டி சந்தனம் அந்த மலர் கொடுத்து, தீபம் கொடுத்து, நைவேத்திய பொருள்கள் எல்லாம் கொடுத்து அவனை அமர்த்தி வைத்து, ஞான நாயகராக இருக்கப்பட்ட முருகப்பெருமானே, நீங்கள் எங்களுக்கு இந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அந்த கந்தகிரி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து தேவ சேனாதிபதியாக ஆக வேண்டும் என்று ஆனகாலை அந்த சமயத்தில் அமரர்கள், வாசவன் ஞானநாயக, நாங்கள் உனக்கு ஒரு தானையாகும், நாங்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சேனை, தலைவனை நீயனா வான நீத்தத்து வஞ்சனம் அட்டினார் என்று வானத்திலே இருக்கக்கூடிய ஆகாச கங்கையிலே இருந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்களாம். இந்த பட்டாபிஷேகம்னு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? ஏன்னா முருகப்பெருமான் அதுக்கெல்லாம் தாண்டவன், இவன் நம்ம பட்டாபிஷேகம் பண்ணித்தான் அவனுக்கு ஆக போகிறதா என்ன? அவனுக்கு யாரும் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யாரும் பட்டாபிஷேகம் பண்ணாமலே உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவன். ஆனால் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து இவர்கள் மகிழ்ந்தார்கள், வேறொன்றும் கிடையாது. அவனுக்கு தேவ சேனாதிபதி என்று சொல்லும்படியாக அவனுக்கு பெயரும் வரும்படியாக இவர்கள் சென்னாதான். இதுல அமரகோசத்துல சொல்லும் பொழுது தேவ சேனாதிபதி சூரகா சுவாமி கஜமோகானுஜகா என்று சொல்லி முதல்ல இதைத்தான் சொல்லுவார். யாரு அவன் வந்து எப்பேற்பட்டவன்? அமரகோசம்னு சொல்லக்கூடியது எல்லாருடைய அத நிகண்டு, தமிழ்ல நிகண்டு சொல்லும் இல்லையா, அது மாதிரி அந்த பெரும்பொருள் அகராதி. அதுல என்ன சொல்லும் பொழுது ஒரே பொருளாக இதை பத்திலாம் சொல்லும். இந்த முருகப்பெருமானை பத்தி சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவ பாண்டவன் யாருன்னா ஜெயினன், அமரசிம்மன் பேரு. அவன் பாடினதுல அவன் முருகப்பெருமானை அப்படி சொல்லுவான், தேவசேனாதிபதி சூரகா, வீரன்ல யாருன்னா இவர் தான், சூரகா சுவாமி கஜமோகானுஜகா என்று அந்த இடத்துல அவன் சொல்லுவான். அருணையர்நாதர் பாடும் பொழுது சாதாரணமா தேவசேனாதிபதினு சொல்லுள்ளவர், தேவாதி தேவ பெருமாள், தேவ பெருமாள், ஆனா தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே என்று பாடுவார். சாதாரணம் இல்ல, தேவ தேவ தேவாதி தேவ பெருமாள், இது மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல முருகப்பெருமானை வாழ்த்துவதற்கு அருணகிரநாதர் ரொம்ப அழகா அப்படி வாழ்த்துவார். அவருடைய எத்தனையோ பாட்டு அந்த இடத்துல உண்டு, ஏராளமாக அந்த இடத்துல பாடுவார். அவனை பாடுறதுக்குன்னு அருணகிரநாதருக்கு இருக்கிறதே அவருக்கு அவ்வளவு ஒரு பரம சந்தோஷம். அவனை சொல்லுவதற்கு அப்படியாக அவனை பாடுவார், தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே என்று சொல்லும்படியாக அவர் பாடுவார். இந்த முருகப்பெருமான் விஸ்வரூபத்தை எடுத்தது அப்படியே வேத வாக்குகள் எப்படி இருக்குன்னா, இந்த வேதத்தையே அப்படியே தமிழிலே செய்தவராக மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் அறிவரும் பொருளாக இருக்கக்கூடியவன் என்று மாணிக்க வாசகர் அந்த இடத்துல பாடுவார். அணுத்தரும் தன்மையில் இணையோன் காண்க, இணைப்பெறும் பெருமையில் ஈசன் காண்க என்று அந்த பரமேஸ்வரனுடைய சொரூபத்தை சொல்லுவார். இதெல்லாம் எங்கிருந்து வரும்? அனோரணியான் மகதோமகியான், அவன் அணுவுக்கும் அணுவாக இருப்பான், பெரியதுக்கெல்லாம் பெரியதாக இருக்கிறான். மகதோ மகியான் என்று சொல்லும்படியாக எந்த முருகப்பெருமான் இருக்கிறானோ அவனை சொல்லும். இந்த திருவிளையாடல் புராணத்துல சொல்லும் பொழுது அண்டங்களெல்லாம் அணுவாக, அணுக்களெல்லாம் அண்டங்களாக, பெரியதாய் சிறிது ஆயினானும், அந்த அவனே சிறியவன், அவனே பெரியவனாக இருக்கிறான். அப்படியா? இது இன்னொன்னு உண்டு இந்த இடத்துல முக்கியமான விஷயம். மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது சோதியே சுடரே சூழல் விளக்கே என்று அந்த இடத்துல பாடுவார். ஜோதிஸ்வரூபனாக இருக்கப்பட்ட பரம்பொருள் காட்டித்தர வேண்டும் நமக்கு, இல்லைன்னா நம்ம பார்க்க முடியாது. அவன் தான் இது அந்த விளக்க பத்தி சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அது பிரகாசமா இருக்கும். இன்னொன்னு மற்ற பொருள்களையும் காட்டுவிக்கும், தன்னையும் காட்டிக்கொள்ளும், பிறவற்றையும் காட்டி கொடுக்கும். அதாவது காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று சித்தாந்தமானது இதை சொல்லும். தன்னையும் காட்டி கொடுக்கும், மற்ற பொருள்களையும் காட்டி கொடுக்கும். ஒரு விளக்கு இருக்கிறது, விளக்கு அப்படியே ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம், தீபம் இருக்கிறது தெரியுமா இல்லையா? அதே மாதிரி தீபத்தினாலே மற்ற பொருள்களும் தெரியும் இல்லையா? அதான் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம்னு. இறைவனுடைய அருள் என்கின்ற ஜோதிஸ் இருக்கின்றதே, அந்த ஜோதியானது இறைவனுடைய அருளையும் காட்டி கொடுக்கும்,
மற்றவற்றினுடைய தன்மையையும் காட்டி கொடுக்கும். இதை ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் சொல்வார், தொண்டனேன் நுகருமா நுகரே, தொண்டனேன் விளம்புமா. இதை வந்து திருமாளிகை தேவர் பாடுவார் திருவிசைப்பால, தொண்டனேன் விளம்புமா விளம்பே என்று சொல்லும்படியாக, நான் சொல்லும்படியாக இருக்கிறது என்று அவன் நம்மை பாட்டுவிக்கிறான், அவன் நம்மை ஆட்டுவிக்கிறான், அவன் நமக்கு தன்னை காட்டுவித்துக் கொள்ளுகிறான். அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு நூல் உண்டு, வேதபாதஸ்தவம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் உண்டு. அதுல கடைசியில வேதபாதம்னா வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து ஒரு வார்த்தை ஒரு வரி அதை வந்து கடைசியில அடியாக வச்சு இந்த ஸ்தவம் இயற்றப்பட்டது. அதுல சொல்லும் பொழுது, திலே தைலமிவ புரோதோ தன் ஞாஜமிவ ஷண்முகே மனோ சூத்திரமிவ சூதோ பிரம்ம விஸ்வமிதம் ஜகத்து. இந்த பிரம்ம விஸ்வமிதம் ஜகத்துங்கிறது வேதத்துல உபரிடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை முருகப்பெருமானுக்கு, இந்த வேதபாத ஸ்தவம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நூல், அந்த நூலிலே சொல்லும் பொழுது சொல்லுவார் எப்படி, திலே தைலமிவ புரோதோ எள்ளிலே எண்ணெயானது எப்படி இருக்கிறதோ, தத் ஞாஜ்யமிவ தயிரிலே ததி, அந்த ததியிலே ஞாஜ்யம் ஆஜ்யம் எப்படி இருக்குமோ, தத் ஞாஜ்யமிவ அதாவது ததியிலே எப்படி ஆஜ்யம் அதை தயிரிலே நெய் இருக்குமோ, மனோ சூத்திரமிவ சூதோ எப்படி மணிகளுக்கிடையே நூல் இருக்கிறதோ அதுபோல, ஷண்முகனிடத்திலே பிரம்ம விஸ்வமிதம் ஜகது, ஆறுமுகனிடத்திலே எல்லா புவனங்களும் அடங்கி கிடக்கின்றன என்று ரொம்ப அழகான இந்த கருத்தை இந்த வேதபாதஸ்தவம்னு சொல்லும். இதுல என்ன அழகுன்னா, எண்ணில் எண்ணெய், அந்த எள்ளில வந்து எண்ணெய் இருக்கிறதுனா நல்லெண்ணெய் இருக்கிறதுன்னா அதை பிழிஞ்சு எடுக்க வேண்டும், தயிரிலே நெய் இருக்கிறது கடைந்து எடுக்க வேண்டும், மணிகளின் இடத்திலே நூல் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது உள்ளே இருக்கும். இந்த மூணுக்கும் மூணு தன்மை உண்டு, எள்ளிலே எண்ணெய் இருக்கிறது, தயிரிலே நெய் முதல்லையே இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அதோட முக்கியம் மணிகளின் இடத்திலே நூலாக, அதாவது ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அதற்கு உள்ளேயே நமக்கு உள்ளே நம் உடனே நமக்கு வேறாக இறைவன் எல்லாவற்றிலேயும் எல்லா புவனங்களிலேயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியாக இந்த இடத்துல சொல்லும். அதே மாதிரி இன்னொரு இதே வேதபாச எவ்வளவோ நூல்கள் இருக்கின்றன, நமக்கு படிக்கத்தான் பொழுது இருக்கிறதுல. ஸ்வராஜ்ய தாத்ரே ஸ்வசுதாம் விதீரியதாம் தேவசேனாம் சுகுமார காத்திராம், அந்த வேதபாதஸ்தவம் சொல்லுகிறது, ஆராத்யன் வகமாம்பிதேயம் இந்திரோஹ விஷ்மான் சகனோ மருத்பிகி, இந்திரோ ஹவிஷ்மான் சகனோ சகணோ மருத்பிகி என்று சொல்லக்கூடியது வேதத்திலே வரக்கூடிய வார்த்தை. இது எப்படின்னா, அசுரரிடத்திலே இருந்து காப்பாற்றுகின்றான், அசுரரிடத்திலே இருந்து காப்பாற்றுகின்றான், ராஜ்யத்தை திருப்பி கொடுத்ததுனாலே இந்திரன் தன்னுடைய தேவசேனையை மனம் செய்வித்து தினமும் தன்னுடைய கணங்களோட தேவர்களோட முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறான். ஸ்வராஜ்யதாத்ரே ஸ்வசுதாம் விதீரியதாம் தேவசேனாம் சுகுமார காத்திராம் ஆராத்யன் மகமாம்பிகேயம் இந்திரோ ஹவிஷ்மான் சகுணோ மருத்பிகி என்று சொல்லும்படியாக இந்த வேதபாதஸ்தவம் இன்னொரு இடத்துலையும் சொல்லும். அப்படி தன்னுடைய மகளையும் கொடுத்தான்னு பின்னாடி நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு விஷயம் உண்டு, இந்த தேவசானாதிபதி பட்டமானது கார்த்திக மாசம் சஷ்டியிலே இது நடந்தது என்று சொல்லும்படியாக ஒரு செய்தியும் அந்த இடத்துல காண கிடைக்கிறது. இந்த இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைவன் தன்னை காட்டிக்கொண்டால் மட்டுமே நம்மாலே இறைவனை காண முடியும் ஒன்று, இரண்டாவது இறைவன் எல்லா பொருள்களாக எல்லாமாக அவனே இருக்கிறான், நாமும் அவனுக்குள்ளேதான் இருக்கிறோம், இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, நம்முடைய ஆசையின் காரணத்தினாலே, அதாவது பற்றின் காரணத்தினாலே, அறியாமையின் காரணத்தினாலே, கோபத்தின் காரணத்தினாலே இறைவனுக்கு விரோத பாவத்தை, விரோதமான நிலையை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். இறைவன் தான் எல்லாம்னு நாம் புரிந்து கொண்டால், இறைவன் தான் எனக்கு தாயும் தமப்பனும், அவன்தான் தம்பி, அவன்தான் அண்ணா, அவன்தான் சேவகன், அவன்தான் எனக்கு தாதா அப்படின்னு எல்லாம் அவனே என்று நினைத்தால் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறான், தன்னையும் காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கருத்தை இந்த சின்ன நிகழ்வானது, கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வானது நிகழ்த்துகின்றது. இது பரவாயில்ல, அடுத்த நிகழ்வு அதோட அழகு, நம்ம ஒரு நல்லதுன்னு செய்ய போய் ஒரு கெட்டது வந்து முளைக்கிறது. அப்போ இறைவனை விட்டா வேற கதி கிடையாது,
தெரிஞ்சே தப்பு பண்றது வேற விஷயம். இவர்கள் அறியாமையினாலே செய்தார்கள், தெரியாமல் ஒரு தவறு நடந்தது. அது இவர்கள் அறியாது செய்த தவறு, அதாவது தன்னுடைய அவாவினாலே செய்த தவறு. இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல, தெரியாம ஒரு தப்பு பண்ணார். இன்னொருத்தர் தெரிஞ்சே அகங்காரத்தினால தப்பு பண்ணார். இந்த மூணு கதையும் ஒன்று அடுத்தடுத்து அடுத்தடுத்து மிகச்சிறப்பாக கந்தபுராணத்திலே கோர்க்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு இது இருக்கக்கூடாது, இதை நீக்குபவன் முருகப்பெருமான் என்று சுட்டிக்காட்டுவதாக இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. அடுத்தது என்ன, எப்படி தெரியாமல் தவறு செய்து எப்படி அதை நம்ம செய்யக்கூடிய தவறை எப்படி நிவர்த்தி செய்து நமக்கு நல்லது கொடுக்கிறான் முருகப்பெருமான், பார்க்கலாம் இப்போ.